விவசாயி விவசாயி.
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு ரெண்டு எனர்ஜெட்டிக் அண்ட் பப்ளிங் யூத் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க, கிருஷ்ணகுமார் அண்ட் ஹரிஹரன். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தில் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க, தொண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படிங்கறது நான் சொல்றதை விடவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா? ஹலோ,
வணக்கம். என் பேர் கிருஷ்ணகுமார், நான் பேரூர்ல இருக்கேன். இப்போ காலேஜ் முடிச்சுட்டு இங்க சரணம்பட்டியில ஒரு ஜெர்மன் எம்என்சில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் சேர்ந்து சிக்ஸ் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம். மெயின் மோட்டிவ் பாத்தீங்கன்னா எஜுகேஷன், கல்வி. கல்வி எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறதான் எங்களோட முழு விருப்பமா இருந்திருக்கு. கல்வி ஒண்ணுதான் வந்து இந்த சமுதாயத்துல பசி பட்னி அந்த விஷயத்தெல்லாம் போக்குற விஷயமா இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ நாங்க சிக்ஸ் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் ரன் பண்ணி அதில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் அதுக்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருவோம்.
ரொம்ப அருமையா சொன்னீங்க கிருஷ்ணகுமார், கல்வி கொடுக்கணும், கல்விதான் அறியாமைய போக்கும், பசி பட்டினி பஞ்சம் எல்லாமே போக்குறது கல்விதான் அப்படின்னு எடுத்த எடுப்புலயே ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. சரி, இத ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு?
வணக்கம்ங்க, நான் ஹரிஹரன் பேசுறேன். நான் வந்து சிக்ஸ் சயின்ஸ் ஃபவுண்டேஷன்ல ட்ரஸ்டி அண்ட் பிரசிடென்டா இருக்கேன். இந்த எண்ணம் எங்களுக்கு எப்படி வந்ததுன்னா, 2009 ஜூலை மாசம் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இது நாங்க சின்ன சின்னதா நிறைய பார்த்ததுனால எங்களுக்கு இந்த நிறைய பேர் பார்த்துருக்கோம், எதனால இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி ஆனாங்க அப்படின்னு நாங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒருவேளை படிப்பு ஒரு காரணமா இருக்கலாமோ, படிப்பு இல்லாததுனால ஒரு நாள் இப்படி இருக்காங்களோ அப்படின்னு நாங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சது. கரெக்டி அதுதான் வந்து ரிசல்ட்டாகவும் வந்தது. படிப்பு தான் வந்து மெயினா தேவைப்படுது. படிச்சுட்டு அவங்க என்ன இதுக்கு வேணாலும் அவங்களால போக முடியும், ஒரு பகுத்தறிவு வந்து தானா வளர்ந்துருப்போ. அப்ப படிப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால கொடுக்க முடியும், முடிஞ்சா அவங்களால அந்த வழியில போக முடியும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு வந்ததுனால நாங்க இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சோம்.
சரி, பிரசிடென்ட் எல்லாருமே ரொம்ப எங்கா இருக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க, இது பதிவு பெற்ற அமைப்பா, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன்.
நாங்க மொத்தம் 5 பேர் ட்ரஸ்டீஸ். பேர் சொல்றேன், என் பேர் கிருஷ்ணகுமார், ஹரிஹரன், சூர்யா, பிரதீப் அண்ட் கார்த்திக். நாங்க 5 பேர் இப்ப சேர்ந்து இந்த ட்ரஸ்ட் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது போக 30-40 நான் 30-40 வாலண்டியர் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். டைரக்டா ஆர்ஃபனேஜுக்கு போய் விசிட் பண்றது, அங்க குழந்தைகளோட இன்டராக்ட் பண்றது, அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது, தென் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை பூர்த்தி பண்றது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ், டிஃபரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாலண்டியர்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து கிருஷ்ணா காலேஜ்ல படிச்சேன், கிருஷ்ணா காலேஜ்ல NSS வாலண்டியர். ஹரிஹரன் வந்து AJK கல்லூரியில் படித்தாரு, அதோட NSS வாலண்டியர். தென் சூர்யாங்கிறவரும் பிரதீப்ங்கிற கார்த்திக் அவங்க மூணு பேர் PhD. இந்த மூணு காலேஜோட NSS வாலண்டியர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது.
எல்லாருமே ஒவ்வொரு காலேஜ் எப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்தீங்க அதை சொல்லுங்க.
எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்கூல் தான். ஸ்கூல்ல இருந்தே நாங்க எல்லாம் ஒரே லைக் மைண்டட் பீப்புள்னு சொல்லுவாங்க, ஒரே எண்ணமுள்ள ஆட்கள். ஸோ நான் படிச்சது வந்து வாசவி வித்யாலயா. நான், பிரதீப், சூர்யா, கார்த்திக் நாங்க 4 பேரும் சேர்ந்தது அங்கதான். ஹரிஹரனும் நானும் ஞானபிகை மெட்ரிகுலேஷன் பள்ளி பேரூர்ல இருந்து படிச்சோம். ஸோ சின்ன வயசுல இருந்தே நிறைய பேசுவோம், கருத்துக்கள் பரிமாற்றம், அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்குவோம். ஸோ காலேஜ் வந்தபோது ஏதாவது ஒன்று செய்யணும்னு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணம் கரெக்டா ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு நிறுவனமா வர்றதுக்கு அமைஞ்ச நேரம் தான் 2009.
இப்போ மேடம் வந்துட்டு கேட்டீங்க ரெஜிஸ்டர்ட் அமைப்பான, இது வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் அமைப்பு தான். இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் கீழே வந்துட்டு ஜூலை 29, 2009 இரண்டாம் சார்நிலை பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு பெற்ற ஒரு அமைப்பு தான் எங்களோடது. ஆனாலும் இந்த 80G இது வந்து நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம், 80G நோக்கி போயிட்டு இருக்கோம், அப்ளை பண்ணியிருக்கோம், நடந்துட்டு இருக்கு அமைப்புக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா எப்படி நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னா, இப்போ வேற வேற ஊரா இருந்தாலும் எண்ணங்கள் ஒன்னா இருக்கும்போது கண்டிப்பா ஒன்னு சேரதானே முடியும். அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற இளைஞர்கள் ஒன்னு சேர்ந்தாதான் நாளைக்கு நாட்டை மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எங்க எல்லாத்துக்குமே உண்டு. அதுதான் மெயினான ஒரு மோட்டிவா இருந்தது நாங்க இந்த அமைப்பு தொடங்குறதுக்கு. ஏன்னா இப்ப இருக்கிறதுல எத்தனை இளைஞர்கள் பொறுப்போடு இருக்காங்கிறதுல எங்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்கு. பொறுப்பு இல்லாம தான் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, அது மாறினாதான் வந்து இந்தியாவை மாத்த முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. நாங்க வந்து அப்துல் கலாம் ஐயாவை வந்து ரொம்ப பின்பற்றவங்க, அவரோட ஆக்ஷன் 2020 ஒரு பிளான் இருக்கு. ஆக்ஷன் 2020 பிளான் இருக்கு. 2020 வல்லரசாக்கோங்கிற இதுல வந்து நாங்களும் ஒரு இதா இருக்கோம். அப்படியும் நாங்க ஒன்னு சேர்ந்தவங்க தான். ஆக்ஷன் 2020 வந்து நாங்க கனவை வந்து நினைவாக்கணுங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கோம். இன்னும் ரொம்ப வருஷம்லாம் இல்ல, 8 வருஷம்தான் இருக்கு. 8 வருஷத்துல எங்களால என்ன செய்ய முடியுமோ அதை நாங்க செய்யணுங்கிறதுல ரொம்ப ஈடுபாடோடு இருக்கோம். அதே மாதிரி வந்து வெறும் ஆர்ஃபனேஜுக்காக மட்டும் நாங்க ஒர்க் பண்ணல. யாரா இருந்தாலும் சரி கல்வி பெற முடியல அப்படின்னா நாங்க கண்டிப்பா உதவுவோம். அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. நிறைய பேருக்கு நாங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வச்சுட்டு இருக்கோம். இப்போதைக்கு வந்துட்டு இப்ப 3 வருஷத்துல ஒரு 50 பேரை நாங்க கிட்டத்தட்ட படிக்க வச்சிருக்கோம். 50ங்கிற ஒரு ரவுண்ட் ஃபிகரா இல்லாட்டியும் 50 பேர்கிட்ட நாங்க படிக்க வச்சிட்டு இருக்கோம். இன்னும் போயிட்டு இருக்கு.
அதாவது ஒரு ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றம் இளைஞர்களுக்குள்ள நடந்திருக்குது. அப்புறம் எப்படி இளைஞர்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியும் ஹரிஹரன்? என்னைய பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் எல்லாம் பொறுப்போட இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் இல்ல அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா பொறுப்பற்ற இளைஞர்கள்னு சொல்றதை விடவும் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பான சோறுக்கு ஒரு சோறு பதம்ன மாதிரி அந்த இளைஞர் குரூப்ல நீங்க ஒருத்தர் தானே, இப்ப நீங்க எவ்வளவு பொறுப்பா இருந்துட்டு இருக்கீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியோட இல்லீங்களா? சரி, இதுக்குண்டான ஃபண்டை எப்படி நீங்க மொபிலைஸ் பண்றீங்க?
ஃபண்ட் மொபிலைசேஷன் பாத்தீங்கன்னா மெயினா ஃப்ரெண்ட்ஸ் தான், முழுக்க முழுக்க நண்பர்கள் வட்டாரம் தான். எல்லா வகுப்பு எல்லா பிரிவுல இருந்து வர எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு மெயின் காரணமா இருக்காங்க. எப்படி பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. இது ப்ராப்பரா போகணும்ட்டு நாங்க எல்லாமே காலேஜில் இருக்கும்போது ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்னு இல்லாம எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணணும்னு சொல்லிட்டு லீகலா அதை ரெஜிஸ்டர் பண்ணி லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணோம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்தோம். ஒரு ஸ்காலர்ஷிப் யாருக்காவது தேவைப்படுது, பண உதவி தேவைப்படுதுன்னா அப்ளிகேஷன் கொடுப்போம். அப்ளிகேஷன் அவங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்களோட தேவை என்ன, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன எல்லாம் விசாரிச்சு அது ஓகே அப்படின்னு எங்களுக்கு ஃபைனல் ஆயிடுச்சுன்னா அதை வந்து எங்கள் நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்குவோம். நண்பர்கள் வந்து இவங்க இங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க, அவங்க டைரக்டாக வீட்டுக்கு போய் சந்திக்கலாம், அவங்கள பார்த்து பேசலாம். ஸோ அவங்ககிட்ட வந்து ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுவோம்.
பொதுவா பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி என்னன்னு பார்த்தா பசங்க வந்து படிப்பு முடிஞ்ச உடனே வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல வேலை கிடைச்சதா செட்டில் ஆனாங்களா அப்படின்னு தான் நினைப்பாங்க. எல்லா பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பும் அதுதான். ஆனா அதை மீறி வந்து நீங்க எல்லாம் வந்து ஒரு அருமையான ஒரு துண்டு செயல்ல நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுல வந்து இதுக்கு எப்படி வரவேற்பு இருந்தது?
இது நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னதுதான், பொறுப்பு இல்லாம இருக்காங்கன்னு சொன்னது வேணா தப்பா இருந்திருக்கலாம். ஆனா அந்த பொறுப்பு நீங்க சொன்னீங்க வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வழிகாட்டுதல வந்து நம்ம தேடி போகணும். தேடுதல் இருந்தாதான் வந்து நமக்கு வெற்றி கிடைக்கும். தேடுதல் இல்லைங்கறது தான் என்னோட குற்றச்சாட்டு. நாங்க வந்து தேடி போனோம், நாங்க வந்து அதை பெற்றோம். அதை வந்து எங்க பெற்றோர்கிட்ட பகிர்ந்துகிட்டப்ப அவங்களுக்கு சந்தோஷம் தான் இருந்தது. முதல்ல நம்ம வந்து நம்ம மேல ஒரு நம்பிக்கை உருவாக்கிக்கணும். நம்ம செஞ்சா சரியா இருக்கும் அப்படிங்கறத வந்து பேரண்ட்ஸுக்கு நம்ம வந்து நம்பிக்கை கொடுக்கணும். அந்த நம்பிக்கையை பெற்றோம்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணாலும் நம்ம பேரண்ட்ஸ் ஒத்துக்குவாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்கிறவங்க இருக்காங்க, அவங்க படிப்பை விட்டுட்டு தான் ஸ்போர்ட்ஸுக்கு போயிருக்காங்க. எப்படி அவங்க ஸ்போர்ட்ஸுக்கு போனாங்க? அவங்க வந்து அவங்க மேல நம்பிக்கையை உருவாக்கணுங்க. என்னால ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை உருவாக்குனதுனால அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆனாங்க. அந்த மாதிரி நாங்க வந்து சமுதாயத்துல எங்களால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்கிற நம்பிக்கையை எங்க பேரண்ட்ஸுக்கு கொடுத்தோம். அதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி எங்க பேரண்ட்ஸுக்கும் அந்த ஒரு தாட்ஸ் இருக்கு. ஒரு மரம் நடுதல் கூட அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு இருக்காங்க. ஒரு சாதாரண விஷயம்தான், வீட்டு வாசல்ல மரம் நடுறதுக்கு கூட அவங்க வந்து நமக்கு தண்ணி கொடுக்கறாங்க, என்ன வேணுமோ பண்றாங்க. அதனால அவங்களோட ஒத்துழைப்பும் இருக்கு. ஒத்துழைப்பு இல்லாம எங்களால பண்ண முடியாதுதான்.
விவேகானந்தர் சொன்னாரு இல்லையா, 100 இளைஞர்களை எங்கிட்ட கொடுங்க, நான் வந்து இந்தியாவே மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான இளைஞர் கூட்டம் ஒன்னு சேர்ந்து இன்னைக்கு நம்ம சமுதாய வானொலி நிலையத்துக்கு வந்திருக்காங்க. சரி, இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குதே கிருஷ்ணா, ஹரி நீங்களும் சொல்லுங்க. பேப்பர்ல பாக்குறோம், செய்திகள் கேட்கிறோம், நிறைய அமைப்புகள் வந்து இந்த மாதிரி முன் வந்திருக்கிறாங்க. மற்ற அமைப்புகள்ல இருந்து நீங்க எப்படி வேறுபடுத்திருக்கீங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை பத்தி விரிவா சொல்லுங்க.
ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒவ்வொரு பெயர் வச்சிடறோம், அவ்வளவுதான். திங்க் ப்ராஜெக்ட்னா ஒண்ணு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் அந்த ஆக்டிவிட்டிக்கு ஒரு பேர் வச்சிடறோம், அவ்வளவுதான். ஒரு 13-14 ஆக்டிவிட்டிக்கு நான் ப்ராஜெக்ட், 13-14 ப்ராஜெக்ட்ஸ் பக்கம் நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்ல இங்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட் நாங்க இனிஷியேட் பண்ணது பாத்தீங்கன்னா 2009. அப்ப வந்து கல்வி மட்டும்தான் எங்களுக்கு முன்னுரிமையா இருந்தது. சோ அதனால ட்ரீம் ஃபார் சேஞ்ச் அப்படிங்கிற தலைப்புல வந்து ப்ராஜெக்ட் பண்ணோம். ட்ரீம் ஃபார் சேஞ்ச் அப்படின்னா மாற்றத்திற்கான கனவு, அதுதான் அந்த அதோட முக்கியமான ஆப்ஜெக்டிவா இருந்தது. டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா 11-10 முடிக்கிறாங்க, அவங்க வந்து நல்லா படிக்கிற குழந்தைகளா இருப்பாங்க, அவங்க நல்ல மார்க் எடுக்கிறவங்களா இருப்பாங்க, பண வசதி இல்லைனா அவங்க +1+2 ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள போய் +1+2 ஜாயின் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி 12th முடிச்சு ட்ராப் அவுட்ஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது, +1+2 முடிக்கிறவங்கள வந்து ஃபர்தரா காலேஜஸ்ல போய் சேர்த்து வர்றது, இந்த மாதிரி தான். அதுக்கு வந்து ட்ரீம் ஃபார் சேஞ்ச் அந்த ப்ராஜெக்ட் பேரு. அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, அவங்க மார்க் என்ன, அவங்க பினான்சியல் பேக்ரவுண்ட் என்ன, அவங்க அம்மா அப்பா என்ன சம்பாதிக்கிறாங்க, வீட்டில் எத்தனை பேர். ஸோ டைரக்டா சும்மா ஒருத்தங்க ஸ்காலர்ஷிப் கேட்டா எடுத்தோடனே கொடுக்க முடியாது. ஏன்னா நாங்க பணம் வசூலிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான், எல்லாரும் மாணவர்கள் தான் கொடுக்குறாங்க. அது கரெக்டா போய் சேரணுங்கிறதுல நாங்க ரொம்ப கவனமா இருக்கோம். ஸோ அந்த பணம் கரெக்டா போய் சேரணும், ஸோ அவங்களால உண்மையாவே முடியுதா. ஸோ டைரக்டா நாங்க வீட்டுக்கு இன்ஸ்பெக்ஷன் ஒன்று போவோம், அந்த அப்ளிகேஷன் அவங்க கொடுத்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு ஒரு வாலண்டியரையும் கூட்டிட்டு நாங்க டைரக்டா அந்த வீட்டுக்கு போய் அவங்களை பார்த்து அவங்க கிட்ட பேசி நம்பிக்கை வந்துச்சுங்க போது தான் எங்களால் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய ஃபண்டும் கிடையாது, சின்ஸ் நாங்க மாணவர்களா இருக்கிறங்காட்டி பெரிய அளவுல பணம் கிடையாது. ஸோ அதனால வந்து நாங்க டைரக்டா வீட்டுக்கு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுக்குறோம். அது ட்ரீம் ஃபார் சேஞ்ச் சொல்லிட்டு அது ஒரு ப்ராஜெக்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா குருகுல் சொல்லிட்டு ஆர்ஃபனேஜுக்கு டைரக்டா விசிட் பண்ணுவோம். அங்க செவன்த் எயித் எல்லாம் படிப்பாங்க, ஆர்ஃபனேஜில் படிக்கிற குழந்தைங்க மோஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிப்பாங்க. அங்க வந்து ஆங்கிலம் அந்த அளவுக்கு சொல்லித்தரப்படுதா இல்ல எனக்கு தெரியல, பட் அது அவங்க வந்து நிறைய ஆங்கிலம் பேசணும்னு விருப்பப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் கற்றுக் கொடுப்போம், தென் டியூஷன் எடுப்போம். அவங்க டியூஷன்லாம் கிடையாது. ஸோ டைரக்டா ஆர்ஃபனேஜ் போயிட்டு எவ்ரி டே எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே வீக்கெண்ட்ஸ்ல காலேஜ் முடிஞ்சு இல்ல வீக் டேஸ்ல அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஆர்ஃபனேஜ்க்கு வாலண்டியர்ஸ் டைரக்டா ஆர்ஃபனேஜ் போய் அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அது பேர் குருகுல்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் பேரு. தென் புக்ஸ் அண்ட் புக்ஸ், புக்ஸ் அண்ட் புக்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் என்னன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்க படிச்ச சிறந்த புக்ஸ் இல்ல அவங்க ஷேர் பண்ணுங்கிற புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஆர்ஃபனேஜுக்கு ஒரு லைப்ரரியை டொனேட் பண்றது. லைப்ரரியை டொனேட் பண்றது வந்து புக்ஸ் அண்ட் புக்ஸ் சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் கணினின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற அந்த டென்த் முடிக்கும், எயித்து நைன்த் டென்த் அங்க இருக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் பாடம் இருக்கும், பட் அவங்க கம்ப்யூட்டர் பாத்துக்க மாட்டாங்க, கம்ப்யூட்டர்ல பழக்கம் இருந்திருக்காது, அதுல வேலை செஞ்செல்லாம் பழக்கம் இருந்திருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் டீச் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க ஆர்ஸ்பத்தில் சேவாஸ்ரம்னு ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு, அங்க டைரக்டா போய் ஒரு நாலு கம்ப்யூட்டர் வாங்கி ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து வாலண்டியர்ஸ் போய் கிளாஸ் எடுத்திருக்காங்க. அது வந்து கணினின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட். மேல வர ப்ராஜெக்ட் பத்தி ஹரியரன் சொல்லுவார்.
நீங்க எப்படி வேறுபட்டு இருக்கீங்கன்னு கேட்டீங்க, அது வேறுபட்டு இருக்கணுங்கிறது எங்களோட எண்ணம் இல்ல. எல்லாரும் எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரி செய்யணும்னு தான் எங்களுக்கும் ஆசை. ஏன்னா எல்லாரத்தோட எண்ணமும் நல்ல எண்ணமா தான் இருக்கு. மாத்தி யோசிக்கிறதுல வந்துட்டு நாங்க எப்படின்னா நாங்க இளைஞர்களா இருக்கோம், அது போக நாங்க வெறும் ஒரு சாரா போகாம பல்வேறு பிரிவுகளா பிரிஞ்சிருக்கோம். நாங்க இப்போ வெறும் எஜுகேஷன் ஆரம்பிச்சுமே தவிர அதோட நாங்க நின்றல, கலாச்சாரம் கல்வி ஒழுக்கம் எல்லாத்தையும் சேர்ந்து நாங்க கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி வந்து இப்ப கிருஷ்ணகுமார் சொன்னதுல வந்துட்டு எல்லாமே கல்வியை சார்ந்ததா இருந்தது. கலாச்சாரத்துக்காக நாங்க பண்ணது வந்து தியான்னு சொல்லிட்டு தீபாவளிக்காக இது பண்ணோம், தியா கோகுலம் அப்புறம் ஸ்வீட் ட்ரீம்ஸ், இது மூணு ஒரு ப்ராஜெக்டா பண்ணோம். அது மூணுமே வந்துட்டு கலாச்சாரத்தை சார்ந்ததா இருந்தது. இப்ப தீபாவளிங்கிற ஒண்ணு நம்ம ஏன் கொண்டாடுறோம்னு எத்தனை பேர் எத்தனை குழந்தைகளுக்கு தெரியும்னு நமக்கு தெரியாது. நம்ம தீபாவளிங்கிறது ஒண்ணு வந்து ஒரு கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை வரம் பண்ணா அதுல இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சது நாட்டு மக்களுக்கு, அதுக்காக நம்ம கொண்டாடினதான் தீபாவளி கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு அது வந்து ஒரு இதிகாச கதையா இருக்கு. அந்த கதையில வந்துட்டு நமக்கு என்ன மாறல் கிடைச்சதுன்னா ஒரு தீய சக்தியை ஒரு நன்மை வென்றதுனால தான் நம்ம நடக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து எத்தனை குழந்தைகளுக்கு போய் சேர்ந்திருக்குன்னு தெரியாது. அதனால நம்ம இப்ப வளரும் தலைமுறைக்கு நம்ம அதை கொண்டு சேர்க்கணும், தீயதை வந்து நம்ம வென்றாதான் நம்மளால நல்லதா இருக்க முடியுங்கறத வந்து கொண்டு சேர்க்கறதுக்காக தீயா கொண்டாடுறோம். அதே மாதிரி ஸ்வீட் ட்ரீம்ஸ் வந்துட்டு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக அன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு உண்டான கனவுகள் நிறைவேறது இப்போ அப்படிங்கிற நோக்கத்தோட ஸ்வீட் ட்ரீம்ஸும் பண்ணோம். இது வந்துட்டு கலாச்சாரத்தை சார்ந்தது. அதே மாதிரி நாட்டு பற்றுக்காக வந்துட்டு வந்தே மாதரம்னு இது பண்ணோம். வந்தே மாதரம் என்னன்னா ஆகஸ்ட் 15 ஜனவரி 26, அதோட மட்டும் இல்லாம இந்த மாதிரி நம்ம ஆர்மி டே வரும், கொடி தினம் வரும், இது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வந்தே மாதரம் செலிப்ரேட் பண்ணோம். அப்புறம் வந்துட்டு டிசைர்ஸ் அலைவ்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். டிசைர்ஸ் அலைவ் வந்துட்டு என்னன்னா எல்லா ஆர்ஃபனேஜஸ்க்கு நிறைய பேர் நிறைய பண்றாங்க, இருந்தாலும் என்னன்னா ஆர்ஃபனேஜில் இருக்கிற முக்காவாசி குழந்தைகள் வந்து படிக்கிறது வந்துட்டு ஒரு தனி அரசினர் பள்ளி அந்த மாதிரி தான் படிக்கிறாங்க. அங்க படிக்கிறது வந்துட்டு வெறும் அனாதை குழந்தைகள் மட்டும் படிக்கிறது இல்லை, எல்லா குழந்தைகளும் வராங்க. அவங்க வந்து நிறைய பார்த்துருப்பாங்க, இவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பேக் கொண்டு வரலாம், வித்தியாசமான ஒரு ஷூ போட்டு வரலாம், ஒரு ஹீரோ பென் வச்சிருந்துருக்கலாம், இந்த மாதிரி வந்துட்டு ஆர்ஃபனேஜ் குழந்தைகிட்ட இதெல்லாம் இருக்காது, ஒரு அனாலிசிஸ் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு மதிப்பு குறைந்த பொருட்களாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆர்ஃபனேஜில் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க, உணவு உடை இருக்க இடம் ஒழுக்கம் அது எல்லாமே திறந்தாலும் இந்த ஒரு சின்ன சின்ன இயக்கங்கள் அவங்களுக்கு இருக்கும். அதை வந்து இது பண்றதுக்காக ஜனவரி 1st பேஸ் பண்ணி நியூ இயரை பேஸ் பண்ணி நாங்கள் போய் ஆர்ஃபனேஜஸ்க்கு போய் அவங்களுக்கு வந்து ஒரு கார்டு கொடுப்போம். அந்த கார்டில் வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்னு எழுதினாங்களோ அதை வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அவங்களுக்கு கொடுப்போம். அது டிசைர்ஸ் அலைவ். அப்புறம் இப்போ வந்து இந்த வருஷத்துலேருந்து ஆதர்ஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஆதர்ஷ் அப்படின்னா வந்துட்டு அது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை. ஆதர்ஷ் அப்படின்னா வந்து ரோல் மாடல், ஒரு முன் உதாரணம். எதுக்காக அது பண்ணோம் அப்படின்னா, இப்போதான் வந்துட்டு நம்ம கிட்ட மாற்றுத்திறனாளிகளை பற்றின விழிப்புணர்வு ரொம்ப வந்துட்டுருக்கு. அதை வந்து இன்னும் ஊக்குவிக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, திறமையுள்ள மாற்றுத்திறனாளிகள் அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து, திறமை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அது ரெண்டாவது, திறமை இல்லாதவங்களை வளர்க்குற அளவுக்கு எங்களுக்கு இன்னும் திறமை பார்த்து அது வளர்த்துட்ருக்கோம். முதல்ல திறமை உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்துட்டு இப்போ கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கொடுத்து அதை வந்து பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி தரோம். என்ன ஒரு ஐடி கம்பெனியில் பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி தந்துட்டுருக்கோம். இப்போதைக்கு வந்து ஒரு 12 திறமை மாற்றுத்திறனாளிகளை வந்துட்டு தேர்ந்தெடுத்து ஆரக்கிள் ட்ரைனிங் பண்ணி அவங்களுக்கு வந்து இப்போ முடிய போகுது. அதுக்குன்னு வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனலே வந்து ரெக்ரூட் பண்ணி ஒரு மாத சம்பளத்திற்கு அவங்கள வந்து வச்சு அவங்களுக்கு வந்து ஆரக்கிள் ட்ரைனிங் கொடுத்து ஒரு கம்பெனி கூட MOU சைன் பண்ணி அவங்களுக்கு அதே கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் வாங்கி தரதுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இது ஆதர்ஷ். அடுத்தது கடைசியாக மதர்ஸ் லேப், தாயின் மடி. அது எதுக்காகனா, இது நிறைய அமைப்புகள் பண்ணிட்டு இருக்கிறதா, நாங்கள் ஒன்றும் புதுசாக பண்ணல, இது நாங்களும் அதை பண்ணுறோம். என்னன்னா, ஒரு குழந்தை வந்து தத்தெடுக்காரு, தத்தெடுத்து அவங்க முதல்ல நாங்கள் தத்தெடுக்கும் போது என்ன நிலைமையில் இருக்காங்களோ அதுலேருந்து அவங்க என்னவா மாறணும் அப்படிங்கறது வரைக்கும் நாங்க வந்து அது பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு MBBS ஆகணும்னு கனவு இருந்தா அவங்க அந்த அளவுக்கு படிச்சாங்கன்னா நாங்க MBBS வரைக்கும் நாங்க கூட்டு போவோம். இப்போ வந்து அது ரெண்டு பேர், ரெண்டு குழந்தைகள் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் எங்களோட ப்ராஜெக்ட். இதுல நாங்க எப்படி மாறுபடுறோம்னு வாசகர்கள் வியூவர்கள் நீங்க தான் சொல்லணும்.
You are doing a wonderful job. அதாவது ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னா கல்வி மட்டும் பத்தாது, ஓவரால் டெவலப்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்து ஆகணும். அவங்களுக்கு வந்து கல்வியோட கலாச்சாரம் எப்படி இருக்குது, கலாச்சாரமும் மாறுபடக்கூடாது. அது மாதிரி எல்லா துறைகளிலையும் வந்து நீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த படிப்பினை ஊட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியா ஒண்ணு சொன்னீங்க, இதெல்லாம் இதுக்கே நீங்க ஃபண்ட்ஸ் இன்னும் பத்தல, நீங்க இது தவிர தத்து எடுக்கிறேன் அதுன்னு வேற சொல்லிட்டு இருக்கிறீங்க. பாராட்டுதல், உங்க முயற்சி பாராட்டுதற்குரியது. சரி, இப்ப இதுவரைக்கும் எத்தனை பேரை வந்து நீங்க பிளேஸ்மெண்ட் பண்ணிருப்பீங்க, எத்தனை பேருக்கு வந்து நீங்க மறுவாழ்வு அப்படின்னு கொடுத்திருப்பீங்கன்னா ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து உங்களை தேங்க் பண்ணவங்க அந்த மாதிரி இருக்குதா, அது ஒண்ணு. அப்புறம் இது தவிர வந்து நீங்க ஏஜ்டு பீப்புள் இருக்காங்களே, சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்களுக்கும் வந்து நீங்க சர்வீஸ் ரெண்டர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன்.
கண்டிப்பா. பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா தான் 40 மேற்பட்ட குழந்தைகள் வந்து பிளஸ் டூ படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்து ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு பெண்கள் மேட்டுப்பாளையம், அவங்க வந்து இப்பதான் நர்சிங் முடிச்சாங்க, தே காட் ஜாப், அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பும் கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு வந்து பினான்சியல் சப்போர்ட் கிடையாது, 12th முடிச்சிருக்காங்க அவ்வளவுதான், எந்த வேலைக்கு போறது என்ன பண்றதுன்னு தெரியாது. பட் நாங்க கரெக்டா நாங்க ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறோம், அப்பதான் அவங்க வந்து சேர்ந்தாங்க, அவங்களோட இது கிடைச்சது. தென் அவங்க இப்ப நர்சிங் முடிச்சு இப்ப அவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு. அந்த மாதிரி ஒரு ரெண்டு நர்சிங் முடிச்சிட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து செல்வபுரம்ல ரெண்டு பசங்க இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி, வருமானம் வந்து பெரிய லெவல்ல இல்ல, ரொம்ப பின்தங்கிதான் இருந்தாங்க. அவங்களுக்கு இப்ப நாங்க ஃபன் பண்ணி, இப்ப அந்த பையன் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சாச்சு 2012, இப்பதான் முடிச்சாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைச்சது. இப்ப பெங்களூர்ல வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. இன்னொருத்தர் வந்து சென்னையில, அவருக்கும் வேலை கிடைச்சிருச்சு. ஒரு 4 மாணவர்கள் இப்போதைக்கு பிளேஸ் ஆயிருக்காங்க, மற்றவங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2011 ஒரு 3 பேர் முடிக்கிறாங்க, அவங்க கண்டிப்பா வந்து பிளேஸ் ஆயிருவாங்க. அவங்க எல்லாம் வந்து நல்ல ஊக்கமுள்ள ஆள்கள், அவங்களும் கண்டிப்பா பிளேஸ்மெண்ட் ஆயிருவாங்க நம்பிக்கை இருக்கு.
சீனியர் சிட்டிசன்ஸ் ஏஜ்டு பீப்புளுக்கு நாங்க எப்படி ஹெல்ப் பண்றோம்னா, நாங்க ஓல்டேஜ் ஹோம்ஸுக்கு போறது வந்து ரொம்ப கம்மி. ஓல்டேஜ் ஹோம்ஸ்ன்னு இருக்கக்கூடாதுங்கிறத எங்களோட எண்ணமே தவிர, ஓல்டேஜ் ஹோம்ஸுக்கு அதனால நாங்க போறது ரொம்ப கம்மி தான். ஆனா நாங்க எப்படி ஹெல்ப் பண்றோம்னா, இப்போ நாங்க ரோட் சைட்ஸ்ல பாக்குறோம் இல்லைங்களா, அவங்கள வந்துட்டு காப்பகத்துல கொண்டு போய் விடுறதும், அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் சப்போர்ட்ஸ் பண்றதும் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஒரு லேடிக்கு வந்துட்டு கை இல்லாம இருந்தது, அவங்களுக்கு தனியார் மருத்துவமனையில வச்சு அவங்களுக்கு ஒரு செயற்கை கை வந்து பொறுத்தருக்கு ஹெல்ப் பண்ணோம். அது போக மெடிக்கல் சப்போர்ட்ஸ் எங்களால் என்ன முடியுமோ அது நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓல்டேஜ்ல எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுதான் பண்ண முடிஞ்சது எங்களால. அது போக வந்துட்டு இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸுக்குன்னு நாங்கள் போறது ரொம்ப கம்மி தான்.
அடுத்த ஜனவரியில பொங்கலுக்கு அப்புறம் இங்க மாங்கரையில ஒரு ஓல்டேஜ் ஹோம் ஒன்று இருக்கு. அங்க என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, சோ அவங்கள இதுல ஈடுபடுத்தலாம். முதலாம் ஆண்டு மாணவர்கள் இரண்டாம் ஆண்டு மாணவர்களையும் சேர்த்து அவங்க எல்லாம் வந்து காலேஜில் நார்மலா கல்ச்சுரல்ஸ் ஒரு ஈவெண்ட் நடத்துவாங்க, காலேஜ் டேல கல்ச்சுரல்ஸ் ஒரு ஈவெண்ட் நடத்துவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கள வந்து ஒரு நாள் வந்து அந்த ஆர்ஃபனேஜ் கூட்டிட்டு போய் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி அங்க இருக்கிற வயது முதிர்ந்தவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தர விஷயமா ஒரு ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணலான்னு பிளான் இருக்கு. அது அடுத்த வருடம் பொங்கலுக்கு அடுத்து பண்ணலான்ங்கிற பிளான்ல இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இங்க அன்பு இல்லம் சொல்லிட்டு போஸ்டல் காலனில ஒன்னு இருக்கு, அங்க வந்து 25 முதியோர்கள் பக்கம் இருக்காங்க, ஒரு 18 பெண்களும் ஒரு 7 ஆண்களும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெரிய தேவைகள் ஒன்னு சொல்றேன், அடிப்படை தேவைகள் தான். சோ ஏதாவது கல்யாண வீடு இல்லாட்டி ஏதாவது விசேஷ வீட்டுல நடந்த அந்த ஃபுட் உணவு மிச்சமாகும் போது அதை எடுத்துட்டு போய் கொடுக்கறது, தென் அவங்களுக்கு தேவையான துணி பயன்படுத்தின துணிகள் இருக்கும் இல்லையா, அதை சேகரிச்சு கொண்டு போய் கொடுக்கறது, ஏன்னா அவங்களோட மருத்துவ செலவுக்கு என்ன முடியுதோ, எங்கனால அப்போதைக்கு என்ன முடியுதோ அதை பண்ணி கொடுக்கற விஷயம், அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.
சரி, இப்ப வந்து ஹரி கிட்ட ஒரு கேள்வி. கிருஷ்ணா வந்து சிஏ பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஹரி கிட்ட என்ன கேள்வினா, கேட்டரிங்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் அபார்ட் ஃப்ரம் திஸ் ப்ரோக்ராம், கிருஷ்ணா கிட்ட எப்படி நேர மேலாண்மை, 5 பேர் இருக்கிறீங்க ட்ரஸ்டீஸ் இல்லீங்களா, செட்டில் ஆயிருப்பீங்க அல்லது படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நேர மேலாண்மை எப்படி? சரி, இப்ப ஹரி எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில இருந்து கொஞ்சம் டிவியேட் பண்ணி, இப்போதைக்கு இளைஞர்களுக்கு எது பிடிக்கும், எப்படி பண்ணுவீங்க?
இப்போது இளைஞர்களுக்கு பிடிக்கும்னு பார்த்தா ஃபாஸ்ட் ஃபுட் தான் நிறைய பிடிக்குது. அது வந்து நம்ம வீட்டிலேயே செய்யலாம், வெளியில சாப்பிடும்போது உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டிலேயே நம்ம நிறைய செஞ்சு சாப்பிடலாம். அந்த வகையில் வந்து பீஸா எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன். பீஸா பண்ணுனே விற்குது நிறைய பேக்கரிகளில், பெரிய பெரிய பேக்கரிகளில் பீஸா பண்ணுனே விற்குது. அது பீஸா பண்ணு மட்டும் நம்ம வாங்கிட்டு, இப்போதான் நிறைய இண்டக்ஷன் குக்கர் அவன் எல்லாம் நிறைய வந்துச்சு, இண்டக்ஷன் ஸ்டவ் அவன்லாம் இப்போதைக்கு எல்லா வீடுகளிலும் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுவே போதும் நமக்கு பீஸா பண்றதுக்கு. வாங்கி சீஸ் வாங்கிக்கலாம், டொமேட்டோ கெச்சப் சாஸ் அது வாங்கிட்டு பிஸா பன்ல மேல வந்துட்டு அந்த சாஸ் தடவிட்டு பெரிய வெங்காயம், கேப்சிகம், குடமிளகா, பச்சை மிளகா லைட்டா கிரேட் பண்ணி துண்டு துண்டா நறுக்கிக்கலாம். தக்காளி இதெல்லாம் நறுக்கி மேல போட்டுட்டு சீஸ் கிரேட் சிறவி போட்டுட்டு அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல குக் பண்ணோம்னா வீட்லேயே பிஸா ரெடி. ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது, நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம். வெளியில போனோம்னா உங்களுக்கு இந்த நிறைய கலப்படங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம வீட்லயே செய்யலாம். அது போக நிறைய இருக்கு, நம்ம நிறைய வீட்லயே செஞ்சு சாப்பிடறதுக்கு நிறைய இருக்கு.
ஹரி நமக்காக ஒரு அருமையான டிப்ஸ் கொடுத்திருக்கிறாரு. எல்லாருக்கும் பீஸா பிடிக்கும், அது சொன்ன மாதிரி ஆரோக்கிய குறைவு அப்படிங்கறதுனால வீட்டிலேயே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சரி, கமிங் பேக் டு கிருஷ்ணா, நேர மேலாண்மை எப்படி மேனேஜ் பண்றீங்க?
நேரம் மேலாண்மை இதை பத்தி நான் என்ன சொல்றது, ஆக்சுவலி குவாலிட்டி டைமிங் சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல. அதாவது நீங்க என்ன நேரத்துல யார் எங்க சந்திக்கிறீங்களோ அப்போ தரமான நேரத்தை செலவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நார்மலா நண்பர்கள் சேர்ந்தாங்கன்னா நிறைய அவங்க பேசுற விஷயங்கள் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்களோட வாழ்க்கைக்கு ரிலேட் இல்லாம இருக்கும், என்டர்டெய்னிங்மெண்ட் பேசுவாங்க. அது இல்லாம என்ன பண்ணலாம்னா அவங்களோட ஃபியூச்சர் தாட்ஸ் என்னவோ அந்த மாதிரி நல்ல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டா பெட்டர். இப்ப நாங்க ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணே பாத்தீங்கன்னா எங்களோட எண்ணங்கள், நல்ல எண்ணங்களை வந்து நாங்க பகிர்ந்துகிட்டோம். இப்ப நார்மலா ஒரு நண்பரை சந்திக்கிறோம் அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் தான் பேச முடியும். அப்ப வந்து ஒரு 4 நல்ல விஷயத்த நீங்க ஷேர் பண்ணலாம், அந்த மாதிரி குவாலிட்டி டைமிங்க மெயின்டைன் பண்ணலாம் நான் நினைக்கிறேன்.
சரி, நல்ல சொன்னீங்க. சரி, இப்ப இந்த மாதிரி இளைஞர்களை வந்து இன்னும் நிறைய ஈடுபடுத்தணும் அப்படிங்கறதுக்காக ஸ்கூல்ஸ்லயோ காலேஜஸ்லயோ போய் ஏதாவது கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கீங்களா?
அது வந்து இப்போ ப்ரொபோஸ்டு பிளான், வெக்கேஷன் டைம்ல இது நாங்க பண்ணலான் இருக்கோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு NSS ஸ்டூடெண்ட்ஸ பார்த்து நாங்க வந்து ஒரு பரிசு கொடுக்கற அளவுக்கு நாங்க தகுதி ஆனவங்களான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க இது ப்ரொபோஸ்டு பிளானா தான் வச்சிருக்கோம். ஒரு காலேஜ்னா இப்போ ஒரு யூனிவர்சிட்டிக்குல ஒரு 30-40 காலேஜ் இருக்கும், அந்த 30-40 காலேஜும் NSS இருந்தே ஆகணுங்கிறது யூனிவர்சிட்டியோட ரூல்ஸ். அந்த ரூல் படி அவங்க NSS பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்க என்ன பண்ணலான் இருக்கோம்னா பெஸ்ட் NSS அவுட் ஆஃப் தோஸ் காலேஜஸ், அந்த இருக்கிற 40 காலேஜ்ல யார் பெஸ்ட் NSS பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சுழற் கேடயம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். அப்போ அதுல இருக்கிற NSS ஒரு ரொக்க பணமும் சுழற்கடையுமோ, அந்த ரொக்க பணத்தை வந்து அவங்க என்ன பிளான் மாடியூல் அவங்க கிட்ட இருந்து அந்த என்ன பெஸ்ட் NSS யார் பண்ணியிருக்காங்களோ அந்த பெஸ்ட் NSS காலேஜ்ல இருந்து நாங்க ஒரு பிளான் வாங்குவோம். அந்த பிளான் வந்து என்ன இம்ப்ளை பண்ணுமோ அது அவங்க தான் பண்ணணும். அந்த பிளானை வந்து எப்படி செயல்படுத்தணுமோ அதை அவங்க தான் செயல்படுத்தணும். அதுக்கு உண்டான ஃபண்டை வந்து நாங்க ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த காலேஜ் படிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு ஒரு கிராமமா அந்த கிராமத்தை எப்படி மாத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வந்து அவங்களுக்கு கொண்டு வரும். அவங்கள சார்ந்த கிராமத்துக்கும் அவங்க வந்து அதை இம்ப்ளை பண்ணலாம். இப்போ டோட்டலா இருக்கும் போது அவங்க ஒரு கிராமம், இப்போ தொண்டாமுத்தூர் கிட்ட ஏதோ ஒரு கிராமம் இருக்கு, அதுக்கு வந்து அவங்க வந்து என்எஸ்எஸ் பண்ண போறாங்க அப்படின்னா எல்லாரும் போய் அந்த தொண்டாமுத்தூர்ல ஒர்க் பண்ணுவாங்க. அது போக அந்த காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க கிடைச்ச ஐடியாவை அவங்கவுங்க ஊருக்கு கொண்டு போவாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு எங்களோட மெயின் மோட்டிவ். இப்போ வந்து அது ப்ரப்போஸ் பண்ண போறோம், எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகுதுன்னு பாக்கணும். மெயின் மோட்டிவ் என்னன்னா அந்த பெஸ்ட் என்எஸ்எஸ் குடுக்கறது நாங்க ஒரு ஜட்ஜஸ் பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் வச்சு பண்ணலாம். சமுதாயத்துல யாரு வந்து இப்போ நிறைய பேர் இருக்காங்க முன்னோடிகள், எங்களுக்கு சமுதாயத்துல நல்ல சமூக பணியாற்றிட்டு இருக்கிறவங்க, அவங்கள வச்சு இருக்கிற இதை வந்து கலெக்ட் பண்ணி யார் பெஸ்ட் என்எஸ்எஸ்னு பார்த்துட்டு அவங்க கிட்ட ஒரு ஐடியா, ஒரு பர்டிகுலர் வில்லேஜ் எடுத்து இந்த வில்லேஜை எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிற ஐடியா அந்த என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே கொடுத்து அவங்களவே வந்து அதை இம்ப்ளை பண்ண வைக்கிறது எங்களோட ஐடியா.
சிக்ஸ்த் சென்ஸ் அந்த பேர் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கறது வந்து பொதுமக்களுக்கு மத்தியில எந்த மாதிரி போய் சேர்ந்திருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கற ஒரு அவங்களுக்கு தெரியணும் இல்லையா, பொதுமக்கள்கிட்ட இதோட வரவேற்பு எப்படி இருக்குது, விழிப்புணர்வு எப்படி இருக்குது, அதை பத்தி சொல்லுங்க.
இதை நான் முதலாவது கேள்வியா எதிர்பார்த்தேன். ஏன்னா நிறைய பேர் சிக்ஸ்த் சயின்ஸ் பவுண்டேஷன் இந்த பேர் கேட்டோன்னே ஏன் இப்படி ஒரு பேர் வச்சீங்க, மோஸ்ட் நிறைய அதிகமான நபர்கள் கேட்ட கேள்வியா இருக்கு. ஒன்னும் இல்ல, வேற ஒன்னும் இல்ல, எல்லா மனுஷனுக்கும் ஆறு அறிவு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மனுஷனும் அந்த ஆறாவது அறிவை சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கறத வந்து குறிக்கிற விதமா தான் சிக்ஸ்த் சயின்ஸ்ங்கிற பேரை வந்து நாங்க செலக்ட் பண்ணோம். அதை சரியா பயன்படுத்தி அதை முறையா கொண்டு போனோம்னா, தாட் ப்ராசஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதை சரியா பயன்படுத்தி முறையா கொண்டு போனோம்னா கண்டிப்பா வளர்ச்சி ஏற்கலாம், நல்ல ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போகலாம். சோ அத சொல்றதுக்கு தான் சிக்ஸ்த் சயின்ஸ் பவுண்டேஷன் வச்சோம். விழிப்புணர்வுங்கிறது கிடையாது, வெறும் மாணவர்கள் தான், சிக்ஸ்த் சயின்ஸ் பவுண்டேஷனே சொல்ல போனா மாணவர்கள் தான். இப்பதான் வந்து சமூக வெளியில் இருக்கிற ஆளு நபர்கள் எல்லாம் வந்து தெரிய வருது. எப்படின்னா வந்து இப்போ ஒருத்தங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறோம், அவங்க அம்மா அப்பா வந்து வெளியில சொல்றாங்க இந்த மாதிரி பையன் இருக்கான், அவங்க உண்மையாவே கஷ்டப்படுற வேற ஒரு ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. சோ அவங்க அந்த மூலியமா எங்களுக்கு அப்ளிகேஷன். விழிப்புணர்வுனா இந்த மாதிரி மாணவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அளவுல பெற்றோர்கள் மூலியமா தெரிய வந்துட்டு இருக்கு இப்போதைக்கு.
சரி, உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன?
ஃபியூச்சர் பிளான்ல ஒன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னொன்னு என்னன்னா கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரத்த வங்கி மாதிரி செயல்படாம ரத்த தானம் பண்றவங்களோட ஒரு டோட்டல் டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு எண்ணம். அதுக்கு தனியா ஒரு வெப்சைட் போட்டு அதுக்கு உண்டான விழிப்புணர்வு என்ன உண்டோ அது அத்தனையும் செய்யணும். அதாவது துண்டு பிரச்சாரமாகட்டும், அனைத்து மருத்துவமனைகளாகட்டும், எதுவா இருந்தாலும் அங்க வந்து இப்படி ஒரு ரத்த தானம் பண்றவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இப்போ கிருஷ்ணகுமார் வந்து ரத்த தானம் பண்றாரு அப்படின்னா அவரை பத்தின எல்லா டீடைல்ஸ், அவரு இடம், அவரோட போன் நம்பர், அவரு என்ன பிளட் குரூப், அவரு எப்படி கான்டாக்ட் பண்ணலாம், எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டேட்டா பேஸ் எடுத்து இப்போ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 டோனர்ஸோட லிஸ்ட் ரெடி பண்ணி அதை வந்து ஒரு வெப்சைட்டா மாத்தி அந்த வெப்சைட்ட பத்தின டீடைல்ஸ் எல்லாத்துக்குமே போய் சேர்ற அளவுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிறது ரெண்டாவது ஃபியூச்சர் பிளான். முதல்ல சொன்னது அந்த என்எஸ்எஸ் பத்தின முதல், இந்த ரெண்டு தான் இப்போதைக்கு உண்டான ஃபியூச்சர் பிளான்.
அதுல சில கருத்துக்களை சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த பிளட் பேங்க் இதை வந்து மெயினா ஒருங்கிணைக்கணும், அதுதான் மெயினான விஷயமா இருக்கு. இப்போ கேட்டுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி, இல்ல என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் யாரா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் வந்து ரத்தம் தானம் பண்ணலாங்கிற விருப்பம் இருந்தாலும் சரி, எப்படி ரத்தம் பெறலாங்கிற விருப்பம் இருந்தாலும் சரி, நிகழ்ச்சி முடியும் போது நாங்க கான்டாக்ட் நம்பர் ஒன்று தருவோம், நீங்க அதுல தொடர்பு கொள்ளலாம். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். மெயினா பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மருத்துவமனைகளோட பிளட் பேங்க் கூடயும் கான்டாக்ட் நாங்க ஏற்படுத்திக்கணும். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ராமகிருஷ்ணா மருத்துவமனை இருக்குன்னா அந்த ஏரியால இருக்கிற டோனர்ஸ் வந்து தனியா பிரிக்கணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் தகவல் சேகரிக்கணும், அதுக்குண்டான வேலைகள்ல இப்போ ஈடுபட்டு இருக்கோம்.
உங்க அமைப்பு எங்க இருந்து செயல்படுது? இப்ப உங்களை ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா உங்களுடைய தொலைபேசி எண் எல்லாம் தாங்களேன்.
தொலைபேசி எண் சொல்றேன், குறிச்சுக்கோங்க, 9363109633. இது ஒரு நம்பர், மாற்று நம்பர் ஒன்னு இருக்கு, 9629447577. என்னோட இல்ல வந்து பேரூர்ல இருக்கு, ட்ரஸ்டோட ஆபீஸ் வந்து செல்வபுரத்துல இருக்கு, செல்வபுரத்துல முத்துசாமி காலனிங்கிற இடத்துல இருக்கு, நான் வந்து பேரூர்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஏதாவது தொடர்பு கொள்ளணும்னா இந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளலாம். இமெயில் ஐடி இருக்கு, இமெயில் ஐடி மூலமா தொடர்பு கொள்றவங்க இமெயில் ஐடி மூலமா தொடர்பு கொள்ளலாம். info@sixsenseindia.org info@sixsenseindia.org info@sixsenseindia.org.
ரொம்ப அருமையா சொன்னீங்க கிருஷ்ணா, சொன்ன மாதிரி உங்க குவாலிட்டி டைம் வந்து எங்களோட ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க ஒரு அரை மணி நேரம். உங்களுடைய முயற்சி அவ்வளவும் வெற்றி பெறவும், உங்களுடைய கனவுகள் அவ்வளவும் வந்து நனவாகவும், இன்னும் பெருசு பெருசா காரியங்கள் நீங்க பண்ணவும், பல விருதுகள் வாங்கவும் நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். வணக்கம்.
நன்றி மேடம்.
நன்றி.